శరణమయ్యా దేవనీ, సర్వవల్ల దేవనీ, శరణమయ్యా దేవనీ, సర్వవల్ల దేవనీ.
పాపం తీర జీవన్ విట్ట
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் புதிதாய் கேட்பவர்களாக இருப்பீர்களானால் உங்களை அன்புடன் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் 2 யோவான் 6 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. அன்பு என்பது என்ன? அவருடைய கட்டளைகளின் பின்னே நடப்பதே அன்பு. கர்த்தர் யோவான் 14:15 வசனத்திலே, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார். அந்த காரியத்தை இந்த விதமாய் நாம் சொல்கிறோம். அர்த்தம் ஒன்றுதான். தேவனுடைய கட்டளைகள் 10 கட்டளைகளுக்கும் மேலானவை. இந்த 10 கட்டளைகள் ஒரு தேசத்தின் ஆளுகைக்கும் நாகரீகத்திற்கும் அடிப்படையாக இருக்கின்றன. ஆனால் கிறிஸ்தவ விசுவாசிகள் இதற்கு மேலாக ஒரு உன்னதமான வாழ்க்கையை நடத்த அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கையிலே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் போன்றவை எல்லாம் இருக்கும். அப்பொழுது நாம் அவருடைய கற்பனைகளின் வழியாக செல்கிறோம் என்று அர்த்தமாகும். அவை நம்மிலே இல்லை என்றால் நாம் அவருடைய கட்டளைகளின்படி நடக்கவில்லை. இங்கே நடப்பதே அன்பு என்று வாசிக்கிறோம். அன்பு வீட்டின் வரவேற்பறையிலே உருவாகிறதல்ல, அது சமையலறையிலே உண்டாகிறது. மனைவி கணவனின் துணியை துவைத்து போட்டாளா? கணவன் தன்னுடைய சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தாரா? அவர் தன் குடும்பத்திற்கு உதவுகிறானா? இவ்வாறே அன்பானது குடும்பத்திலே காண்பிக்கப்படுகிறது. அவ்விதமாகவே சமையலிலேயும் அன்பு காண்பிக்கப்படுகிறது. உங்களுடைய கரிசனையினாலும் மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவியினாலும் அன்பு வெளிக்காண்பிக்கப்படுகிறது. நீங்கள் மற்றவர்கள் மீது அக்கறை காட்டாமல் நீங்கள் அவர்கள் மீது அன்பாயிருப்பதாக சொல்ல முடியாது. விசேஷமாக மற்றவர்களின் ஆவிக்குரிய நலனிலே கரிசனை காட்டாமல் நம் அன்பை வெளிப்படுத்த முடியாது. நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. இது மிகவும் நடைமுறையானதாகும். அனுதின வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய ஒன்று. அன்றைய காலகட்டத்தை சற்று நினைவிற்கு கொண்டு வாருங்கள். யோவான், பவுல் போன்ற மனிதர்கள் ரோம பேரரசிலே வாழ்ந்து வந்த மக்களுக்கு இந்த நிருபங்களை எழுதினார்கள். பவுலின் நாட்களிலே நீரோ மன்னன் ரோம பேரரசனாக இருந்தான். இவன் கொடுமையானவன். யோவானுடைய நாட்களிலே தொடர்ந்து ஒவ்வொரு ராஜாவும் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்துகிறவர்களாக ஆட்சிக்கு வந்தார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே எருசலேமை ரோம படைத்தளபதி டைட்டஸ் அழித்ததிலிருந்து இந்த கொடுமைப்படுத்துதல் மிக கடுமையாக இருந்தது. ரோம சாம்ராஜ்யம் கொடுமையான காட்டுமிராண்டித்தனமானதாகும். புறஜாதிகளின் ராஜ்யமாக இருந்தபோதிலும் இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் வீதிகளிலே இந்த புறஜாதியாரின் தேசத்திலே வசித்துக் கொண்டு ஆண்களும் பெண்களும் சத்தியத்தின்படி தேவனுடைய கட்டளைகளின்படி வாழ்ந்து வந்தார்கள். இந்த சிறு கூட்டத்தார் சுவிசேஷத்தை தங்கள் வாழ்வாக்கிக் கொண்டார்கள். அவர்களே நடமாடும் நிருபங்களாயிருந்தார்கள். இன்றைய நாட்களிலே இதுதான் அவசியமானது. பிரியமானவர்களே, நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இது ஐஸ் கட்டியிலே வைக்க வேண்டிய பொருள் அல்ல. இது குளிர்சாதன பெட்டியிலே வைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றும் அல்ல. நீங்கள் இதை ஆதி முதலே கேட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து இதை குறித்து உபதேசித்திருக்கிறார். பிறகென்ன? இப்பொழுது நாம் அதிலே சுறுசுறுப்புடன் செயல்பட்டு அதன்படி நடப்போமாக. வெளியிலே இருப்பவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி காண்பிப்போமாக என்கிறார். இப்பொழுது நம் முன்னர் மீண்டும் அந்த எதிர்கொள்கைகள் தோன்றுகின்றன. அன்பு ஒரு பக்கம், சத்தியம் மற்றொரு பக்கம். இப்பொழுது யோவான் தன்னுடைய எச்சரிக்கையை கொடுக்கிறதை பாருங்கள். 2 யோவான் 7 மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். ஏற்கனவே அநேக அந்தி கிறிஸ்துக்களும் அந்திக்கிறிஸ்துவின் ஆவியும் இருப்பதாக யோவான் தன்னுடைய முதல் நிருபத்திலே எழுதியிருக்கிறார். இந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆவியை நாம் எவ்வாறு அடையாளம் கண்டுபிடிக்கலாம்? யோவான் இதற்கு இங்கே பதில் சொல்கிறார், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவைகளே இந்த அந்திக்கிறிஸ்துக்கள். இந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்துவின் தெய்வத்தன்மையை மறுதளிக்கும். கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட யாவற்றையும் அவர் கூறின எல்லாவற்றையும் இந்த அந்திக்கிறிஸ்து மறுப்பான். இயேசு செலுவிலே மரித்து உயிர்த்தெழுந்து நமக்குண்டாக்கிய மீட்பையும் அவன் புறக்கணிப்பான். இவனே அந்திக்கிறிஸ்து. இதுவே அந்திக்கிறிஸ்துவின் ஆவி. இந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆவி இறுதியிலே ஒரு மனிதனால் அல்ல, இரண்டு மனிதர்களால் நடத்தி செல்லப்படும் என்று விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்திலே இரண்டு மனிதர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று கிறிஸ்துவின் எதிராளியாக பெரும் அரசியல் தலைவராக வருவான், இவன் கிறிஸ்துவுக்கு எதிரானவன். அடுத்தவன் மத சம்பந்தப்பட்ட தலைவனாக வருவான், இவன் கிறிஸ்துவை போன்று செயல்படுவான். உலகத்தை முதலாவது மிருகத்தை வணங்கும்படியாக இவன் செய்வான், அதாவது அரசியல் தலைவனை அவ்வாறு வணங்க சொல்வான். இது எதிர்காலத்திலே நடக்கிற ஒன்றா இருக்கிறது. இதற்குரிய ஆயத்த பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த இரண்டு அந்தி கிறிஸ்துவும் வெளிப்படும் பொழுது உலகம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும், இல்லையா? இந்த நிலை பார்க்கும்பொழுது உலகம் ஏற்கனவே அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகிவிட்டது என்றே சொல்லலாம். ஆரம்பத்திலே இந்த அரசியல் தலைவன் உலகத்திலே சமாதானத்தை வாக்கு பண்ணுவான். 3.5 ஆண்டுகள் இது சம்பந்தமான நல்ல பணிகளை அவன் செய்வான். ஆனால் இது நிலைத்திராது. இதன் பின்னர் அவன் உடன்படிக்கையை முறித்து போடுவான். இப்பொழுது கடுமையான உபத்திரவம் உண்டாயிருக்கும். இது அர்மகதான் யுத்தத்திலே முடிவுக்கு வரும். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது மகா உபத்திரவ காலம் முடிவிற்கு வரும். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்திலே ஒரே சமயம் உண்டாயிருக்கும். நம்முடைய உலகம் இப்பொழுது அந்த திசையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை அறிவீர்கள். இது உலக சமயமாக இருக்கும். அதிலே எல்லா சிந்தனை கருத்துக்களும் சேர்க்கப்பட்டிருக்கும். இது மதமாகத்தான் இருக்கும். ஆனால் எதையுமே நம்பாது, விசுவாசிக்காது, எதையுமே பிடித்துக் கொள்ளாததாக இருக்கும். இந்த நாட்களிலே நம்மிலே பிரிவு உண்டாக்குகிற எல்லாவற்றையும் அகற்றுவோம் என்று சொல்லப்படுவதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவ்வாறெல்லாம் அகற்றப்பட்ட பின்பு மக்களை ஒன்று கூட்டி பிடிப்பதற்கு ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். ஒரு சிறுவன் ஆப்பிரிக்க காடுகளில் ஒன்றிலே உள்நோக்கி சென்று கொண்டிருந்தான். அவன் அவ்வாறு போய்க் கொண்டிருந்த பொழுது ஒரு யானை அவன் எதிரிலே வந்தது. அந்த யானை அவனிடத்திலே, எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய் என்றது. அதற்கு சிறுவன், இல்லை, நான் எங்கும் போகவில்லை என்றான். அதற்கு யானை, நல்லது, நானும் எங்கும் போகவில்லை, நானும் உன்னோடு சேர்ந்து வருகிறேன் என்றதாம். இப்படித்தான் இந்த நிலை இருக்கிறது. ஒன்றுபட்ட உலக சமயம் வரும்பொழுதும் இப்படித்தான் இருக்கும். அவர்கள் எங்கும் போவதில்லை, எதையும் விசுவாசிப்பதில்லை. ஆகவே அவர்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்துவிட முடியும். இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றுக்காரன், நயவஞ்சகன் இறுதி நாட்களில் வரப்போகிறான். ஒருவன் அரசியலையும் ஒருவன் மதத்தையும் நடத்தி செல்வான். அவனே வரப்போகின்ற அந்தி கிறிஸ்து. அது மட்டுமல்ல, இந்த வசனத்திலே அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். யோவானி நாட்களிலே நாஸ்திசிசம் என்ற தத்துவம் பரவியிருந்தது. அதுவே இடையூறாக இருந்தது. எல்லா இடங்களுக்கும் சுவிசேஷம் சென்றது. அதைத் தொடர்ந்தே புது புது தத்துவங்களும் கோட்பாடுகளும் அவர்களுக்கிடையே வர ஆரம்பித்தது. சுவிசேஷத்தை தொடர்ந்து எப்பொழுதுமே இப்படிப்பட்ட தத்துவங்கள் நுழைவது இயற்கைதான். அவை எப்பொழுதுமே முன்னே செல்வதில்லை. அந்நாட்களிலே இந்த பிரிவினர் சுவிசேஷத்தை பின்தொடர்ந்தே வந்தார்கள். அதிலேயும் பல பிரிவுகள் காணப்பட்டது. அதிலே ஒன்று செரிந்தியன் என்பவருடைய தலைமையிலே செயல்பட்டது. ஒரு பாரம்பரிய கதை உண்டு. யோவான் எபேசு சபையிலே போதகராக இருந்தபோது அங்கே ஒரு குளத்திலே குளிக்கச் சென்றிருந்தாராம். அவ்வாறு குளித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த செரிந்தியனும் அங்கே குளிக்கிறதை யோவான் பார்த்துவிட்டார். ஆகவே யோவான் குளத்தை விட்டு வெளியே வந்து தன்னுடைய துணிகளை எடுத்துக்கொண்டு சற்று தள்ளி வந்து உடையை உடுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த விசுவாசத்திற்கு எதிரானவருக்கும் தனக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தமில்லை என்பதை காண்பிப்பதற்காக அவ்வாறு யோவான் நடந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு பாரம்பரிய கதைதான். இது உண்மையோ தவறோ நாம் அறியோம். இருந்தபோதிலும் இந்த கடிதத்திலே யோவான் அந்த கருத்துடையவராகவே காணப்பட்டார் என்பது தெளிவாகிறது. இந்த செரிந்தியன் நாஸ்டிக்கின் தத்துவங்கள் இன்றும் பலதரப்பட்ட வழிகளிலே கொள்கைகளிலே புகுந்துள்ளது. இவருடைய கருத்து என்ன தெரியுமா? இயேசுவும் கிறிஸ்துவும் தனித்தனியாக இருக்கிறார்கள் என்றும், இறைவன் இயேசுவின் மீது ஞானஸ்நானத்தின் பொழுது வந்தார் என்றும், சிலுவையின் பொழுது அவர் அவரை விட்டு போய்விட்டார் என்றும் நம்புகிறார்கள். இந்த ஸ்தோயிக்கர்களிலே இன்னும் ஒரு பிரிவினர் உண்டு. இவர்கள் இயேசு சரீரத்திலே இருக்கவில்லை என்று சொல்வார்கள். அவர்கள் சொல்வது என்னவென்றால், அப்போஸ்தலர்கள் இயேசுவை பார்த்ததாக நினைக்கிறார்கள், ஆனால் அவர் உண்மையாக சரீரத்திலே காணப்படவில்லை என்று சொல்கிறார்கள். அது ஒரு தோற்றம் அவ்வளவுதான் என்கிறார்கள். இந்த ஒரு காரணத்தினாலேயே யோவான் தன்னுடைய முதலாவது நிருபத்திலே, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்கிறார். அதாவது நாங்கள் என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உண்மையாகவே மனிதனாக இருந்தார் என்று சொல்கிறார். மட்டுமல்ல, அன்றைய நாட்களிலே சில யூத பிரிவுகளும் காணப்பட்டன. கிறிஸ்தவம் வந்தபொழுது அவர்கள் அநேக கிறிஸ்தவ உபதேசங்களை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். எசன்ஸ் என்ற ஒரு குழு கும்ரான் என்ற இடத்திலே காணப்பட்டது. இந்த கும்ரான் பகுதியிலே இருந்த குகைகளிலேதான் தோல் சுருள் கண்டெடுக்கப்பட்டது. இது சவக்கடலுக்கு மிக அருகிலே இருந்தது. எருசலேம் வீழ்ந்து 3 வருடம் கழித்து, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 73வது ஆண்டிலே வீழ்ச்சியுற்ற மாசாடா என்ற இடத்திலே சுமார் 967 யூத மதத்திலே தீவிர பற்றுடையோர் கிறிஸ்துவனுடைய உபதேசங்களிலே சிலவற்றை எடுத்துக் கொண்டார்கள். இந்த 2 குழுவினரும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை புரட்டி அதிலே கலப்படம் செய்து அதை மாற்றினார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியத்தையே இவர்கள் உருமாற்றிவிட்டார்கள் என்று சொல்லலாம். இங்கே யோவான் சொல்கிற காரியம் இதுதான். இன்று அநேக வஞ்சகர்கள் உலகத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை, அவருடைய உபதேசங்களை தவறாக போதிக்கிறார்கள். இவர்கள் கள்ள போதகர்கள். இன்று மேற்கத்திய நாடுகளிலே இப்படிப்பட்ட வஞ்சகர்கள் ஒன்றாக கூடி குவிந்து காணப்படுகிறார்கள் என்று சொல்லலாம். அவ்வளவாக கள்ளப்போதகர்கள் உருவாகி உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அன்று உலகத்திற்கு உண்மை சத்தியத்தை அனுப்பினார்கள். இன்று பொய் சத்தியத்தை பெரும்பாலானோர் அனுப்புகிறார்கள். அருமையானவர்களே, புதிய உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்பொழுது அவருடைய உபதேசம், அவருடைய குணம், வேதத்திலே அவரை பற்றி கூறியுள்ள காரியங்களை அப்படியே சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற நம்முடைய கண்ணோட்டம், இயேசுவை பற்றிய நம்முடைய விசுவாசம், உபதேசம் போன்றவற்றை சொல்ல வேண்டும். ஒருவன் அவரை சரியாக புரிந்து கொள்ளாத பொழுது கள்ள போதகனாக மாறிப்போகிறான். அதற்காக ஒருவன் விசுவாசத்தின் முக்கியமான காரியங்களை விட்டு வேறே கருத்தை கொண்டிருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லக்கூடாது. உதாரணமாக தேர்ந்தெடுத்தலை பற்றிய கருத்து, இது ஒரு விசுவாசத்துக்குரிய கருத்தாகும். ஜான் வெஸ்லி இதை குறித்து ஒன்று சொல்லியிருக்கிறார். ஜான் கல்வின் இதை குறித்து வேறொரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர்கள் இருவருமே கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை நம்புகிறார்கள். நீங்கள் கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை நம்புவீர்கள் என்றால் நீங்கள் அவருடைய கன்னியின் பிறப்பை நம்புகிறீர்கள். தேவனுடைய வார்த்தையிலே அவரை பற்றி சொன்ன காரியங்கள், அப்போஸ்தலர்களின் உபதேசம் போன்றவற்றையும் நம்புவீர்கள். தேர்ந்தெடுத்தலை பற்றி இந்த 2 மனிதர்களுக்கிடையே பலதரப்பட்ட வேற்றுமையான கருத்துக்கள் இருந்தன. அதற்காக இவர்கள் கள்ளப்போதர்கள் அல்ல. ஏனென்றால் இவர்கள் விசுவாசத்தின் முக்கியமான உபதேசங்களிலே ஒன்று போல காணப்பட்டார்கள், அதை நம்பினார்கள். ஆனால் தெரிந்தெடுத்தல் என்ற சத்தியத்தை குறித்துத்தான் ஜான் கல்வினுக்கும் ஜான் வெஸ்லிக்கும் வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தது. ஆம், முக்கியமான உபதேச கோட்பாடுகளை விசுவாசித்து சிறு சிறு காரியங்களிலே வித்தியாசம் காணப்பட்டால் தவறில்லை. ஒரு போதகருடைய அனுபவம் இதை நன்றாக விளக்குகிறது. அவர் ஒரு இறையியல் கல்லூரியிலே பயிரும்பொழுது 1000 வருட அரசாட்சியை குறித்த காரியத்திலே இவருக்கும் அந்த கல்லூரி பேராசிரியருக்கும் கருத்து வேறுபாடு காணப்பட்டது. அந்த கல்லூரி பேராசிரியர் இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தி பேசுவார். இயேசுவின் கன்னி பிறப்பையும் இரத்தத்தினால் மீட்பையும் இயேசு கிறிஸ்துவின் சரீரப்பிரகாரமான உயிர்த்தெழுதலையும் அவர் விசுவாசித்தார். இந்த விதமான அடிப்படை உபதேசங்களிலே அவர் உறுதியாக இருந்தார். ஆனால் இந்த பேராசிரியருக்கும் பயின்ற போதகருக்கும் 1000 வருட அரசாட்சியை குறித்துத்தான் கருத்து வேறுபாடு இருந்தது. அதற்காக பேராசிரியர் இவரை வெறுக்கவில்லை. இருவரும் நண்பர்களாகவே இருந்தார்கள். இந்த கருத்து வேறுபாட்டு நிமித்தம் அவர்கள் தங்களுடைய உறவை முறித்துக் கொள்ளவில்லை. அதற்கு அவசியமும் காணப்படவில்லை என்று அவர்கள் உணர்ந்தார்கள். காரணம், பேராசிரியர் அந்தி கிறிஸ்து அல்ல, அவர் ஒரு விசுவாசி. அவர் 1000 வருட அரசாட்சியை பொறுத்த மட்டும் இந்த போதகரை போன்ற ஒரு நம்பிக்கை வைக்கவில்லை. அவ்வளவுதான், அவர்கள் இருவரும் பரலோகம் செல்லும்பொழுது இந்த பிரச்சினை தீர்ந்து போகப் போகிறது. அவர்கள் அங்கே தங்களுடைய கருத்து வேறுபாடுகளை களைந்து உண்மையை புரிந்து கொண்டு ஒருமனப்பட்டிருப்பார்கள். இந்த முக்கியமற்ற 2ம் வரிசை காரியங்களில் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கற்று மாற்ற வேண்டியதாயிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, இவை எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் முன்பாக கொண்டு போகப்படும் பொழுது இரண்டாவது இடத்தை தான் பெறும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய அடிப்படை சத்தியங்களே மிகவும் முக்கியமானவை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதே முக்கியம். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையையும் சிலுவிலை சுமந்து தீர்த்தார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? இதுதான் முக்கியமானது. நீங்கள் கிறிஸ்துவின் கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் என்று யோவான் வலியுறுத்தி கூற கேட்டோம். நீங்கள் சகோதரர்கள் மீது அன்பு கொண்டு நடப்பதே தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இப்பொழுது அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே நுழைந்திருக்கிறார்கள் என்று யோவான் எச்சரிக்கிறார். விசுவாசிகள் உலகிலே ஒரு ஆபத்தான வழிபாதையிலே இன்று நடந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பாதையிலே இடது பக்கத்திலே பார்த்தால் விசுவாச துரோகமும் வேதத்தை முழுமையாக நம்பாதவர்களின் கூட்டமும் காணப்படுகிறது. இது ஒரு ஆழமான காடுதான், ஆனால் ஆபத்து நிறைந்தது. அங்கே நம்மை விழுங்கும் மிருகங்கள் தயாராக இருக்கின்றன. ஒரு இளைஞன் ராணுவத்திலே மிகவும் சாட்சியாக காணப்பட்டான். அவன் இயேசுவுக்காக வாழ தன்னை அர்ப்பணித்து ஒரு இறையியல் கல்லூரியிலே சேர்ந்தான். அங்கே வேதத்தை முழுமையாக நம்பாதவர்களின் பிடியிலே தன் விசுவாசத்தை இழந்து போனான். பின்னர் சமூக சேவை செய்ய போகிறேன் என்று சொல்லி இந்த இளைஞன் அந்த துறையிலே இறங்கினான். ஆனால் அவனுடைய சாட்சியான வாழ்க்கை போய்விட்டது. அருமையானவர்களே, இது நடந்த ஒரு சம்பவம். விசுவாசிகளின் பாதையின் இடதுபுறத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான காடு காணப்படுகிறது. அடுத்ததாக பாதையின் மற்றொரு பக்கத்திலே ஒரு வனாந்திரம். அதிலே கொடிய நஞ்சுள்ள பாம்புகள் கிடக்கின்றன. இது அதிக பக்தியின் வேஷம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வார்கள், ஆனால் அடிப்படையான அன்பு கூறுதல் அவர்கள் வாழ்க்கையிலே இருக்காது. அவர்கள் விரும்புவதெல்லாம் சரியான உபதேசம் மட்டுமே. ஆவிக்குரிய சத்தியம் வேண்டும் என்று மட்டும் விரும்புகிறார்கள். இவர்கள் ஒரு நாளிலே உங்கள் முதுகை தட்டி உற்சாகப்படுத்துவார்கள். அடுத்த நாளிலே நீங்கள் அவர்கள் செய்வதை போன்ற காரியங்களை செய்யாவிட்டால் உங்களை வெறுத்து விடுவார்கள். வெறுத்து விடுகிறது மட்டுமல்ல, ஒரு சுற்றறிக்கையையும் விட்டு உங்களை பின்பற்றாதபடிக்கு மற்றவர்களையும் தடுப்பார்கள். உங்கள் தலையீட்டை குறைக்க நடவடிக்கை எடுப்பார்கள். அவருடைய பெரிய நோக்கத்திற்காக உங்களை அவர்கள் காலின் கீழே போட்டு மிதிக்கவும் தயங்க மாட்டார்கள். அன்பற்ற வறட்சியான ஆனால் ஆவிக்குரியதை மிக மிக முக்கியத்துவப்படுத்துவதை போன்ற ஒரு கூட்டம். பகைவனையும் நேசிக்க சொன்ன கர்த்தருடைய பிள்ளைகளான அவர்கள் உங்களை நேசிப்பதற்கு பதிலாக கசப்பை வெறுப்பை உங்களுக்கு காண்பிப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அவர்களுடைய முறைமையின்படி நடக்கவில்லை. இவர்கள் யூதர்களைப் போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் கிரியைகளையே முக்கியத்துவப்படுத்துவார்கள், அன்பை தள்ளிவிடுவார்கள். ஒரு ஊழியருடைய அனுபவத்தை சொல்கிறேன், கவனியுங்கள். அவர் என்ன சொல்கிறார்? நான் ஊழியத்திலே அநேக விசேஷித்த தேவ பிள்ளைகளை ஊழியர்களை பார்த்திருக்கிறேன். இவர்கள் தேசத்தில் பிரசங்கிப்பதிலும் விசுவாசத்திலும் சிறந்து விளங்குகின்றவர்கள். இவர்கள் எல்லாருமே ஒருபோதும் சகோதரர்களுக்கிடையிலே பிளவை ஏற்படுத்த முயற்சிக்காதவர்கள். இல்லாவிட்டால் குறைத்து கூறுவதன் மூலம் மற்றவர்களின் ஊழியத்தை மந்தமாக்க முயற்சிக்காதவர்கள். உண்மையிலேயே இந்த மனிதர்கள் உபதேசத்தில் மட்டுமல்ல வாழ்க்கையிலேயும் சிறந்தவர்கள். இப்படிப்பட்ட சிறந்த மனிதர்களை நாம் நம்பி சார்ந்து கொள்ளலாம். இவர்கள் எல்லா விதத்திலேயும் சிறந்தவர்கள் என்கிறார் டாக்டர் ஹாரி ஐன்சைட் என்பவர். ஒரு சிறந்த ஊழியர். அவர் ஒரு கூட்டத்தை நடத்தி முடித்தவுடன் ஒருவர் அவரிடத்தில் வந்து, ஐயா, கடந்த வாரம் இங்கே கூட்டத்தை நடத்தியவர் சில காரியங்களை இவ்வாறு சொன்னார், ஆனால் நீங்கள் வேறு விதமாக சொல்கிறீர்களே, எது உண்மை என்று கேட்டார். இவர் இவ்வாறு கூறி இவர்கள் இருவருக்கும் இடையிலே பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறு கேட்டார். உடனே டாக்டர் ஐன்சைட், நல்லது, அந்த சகோதரன் எவ்வாறு போதித்தார் என்பது எனக்கு தெரியவில்லை, நான் அதை கேட்டிருக்க வேண்டும், அதை தவற விட்டுவிட்டேன், ஏனென்றால் நான் ஒருவேளை தவறாக சொல்லியிருக்கலாம் அல்லவா என்றார். உடனே இந்த பிரச்சனையை கிளப்ப வந்தவர் அமைதியாக வாயடைத்து போய்விட்டார். இங்கே நான் தவறாக சொல்லியிருக்கலாம் என்று சொன்னது அவர் தவறை செய்துவிட்டதாக எண்ணி சொன்ன வார்த்தை அல்ல. சகோதரர்கள் மத்தியிலே பிளவை உண்டு பண்ண வந்தவரின் வாயை அடைப்பதற்காகவே அவ்வாறு சொன்னார் என்பது தெளிவாகிறது. ஆம் அருமையானவர்களே, ஆவிக்குரிய வட்டாரத்திலையும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் நாம் சந்திக்கிறோம் இல்லையா? இங்கே இரண்டு யோவானிலே அவர் சொல்லுகிற சிறந்த காரியம், சத்தியமானது வாழ்க்கையிலே நடைமுறையிலே காண்பிக்கப்பட வேண்டும். அவ்வாறு காண்பிக்கப்படவில்லை என்றால் அது ஆபத்தாகிவிடும். அருமையானவர்களே, நாம் விசுவாசத்திலே சமநிலையாக காணப்படுவோமாக. விசுவாசத்திலே இந்த எல்லைக்கும் அந்த கடைசி எல்லைக்கும் சென்றுவிடக்கூடாது. அவ்வாறு சென்று விட்டோம் என்றால் அது ஆபத்தானது. அதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவன் தேவனுடைய பிள்ளை அல்ல என்பதை சொல்வதற்கு ஒரு அளவுகோல் இருப்பதாக 1 யோவான் 3:10 யோவான் சொல்லுகிறார். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அன்பும் நீதியும் தேவனுடைய பிள்ளையை அடையாளம் காட்டும் இரண்டு காரியங்கள். நாம் விசுவாசிகளாக இல்லாதவர்களை குறித்தும் கிறிஸ்துவின் தெய்வத்தன்மையை புறக்கணிக்கிற வஞ்சகர்களுக்கும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் கிறிஸ்துவின் தெய்வத்தன்மையை புறக்கணிப்பீர்களானால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று யோவான் சொல்கிறார். நீங்கள் பக்தி உடையவர்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவன் என்பதற்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், அவரை விசுவாசிக்கிறவன் என்று அர்த்தமாகும். நீங்கள் அவருடைய கன்னி பிறப்பை விசுவாசிக்காத பட்சத்திலே, அவருடைய தெய்வ தன்மையிலே விசுவாசம் வைக்காத பட்சத்திலே, நீங்கள் தேவனுடைய சீடனாக அவரை பின்பற்றுகிற ஒருவராக இருக்க முடியாது. மேலும் நீங்கள் அவருடைய அற்புதமான வாழ்க்கையை, சிலுவையிலே அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் மீட்பின் கிரியையை நிறைவேற்றினதை விசுவாசிக்க வேண்டும். அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய பின்பற்றுதல் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களிலே காணப்படுகிறதா? சற்றே எண்ணி பாருங்கள்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-9408-1221, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான். நீதிமொழிகள் 21:23 வசனத்தின் பின்பாகம்.